நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
காட்டு தீயின் அகோரத்திற்கு ஆஸ்திரேலியா முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், தீயணைப்பு வீரர்கள் பல மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களில் பெரும் காட்டு தீயுடன் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். இக்காட்டு தீ பல இறப்புகள், சொத்து மற்றும் கால்நடை இழப்புகள் மற்றும் ஆபத்தான புகை நிலைமைகளை ஏற்படுத்தியுள்ளன. காட்டு தீயினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நன்கொடைகள் உலகெங்கிலும் இருந்து வந்துள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் தீயணைப்பு சேவைக்காக ஃபேஸ்புக் நிதி திரட்டும் பிரசாரம் மூலமாக ஆஸ்திரேலிய நகைச்சுவை நடிகர் செலஸ்ட் பாபர் 35 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை திரட்டியுள்ளார். இதேவேளை புதுவருட தினத்தில் இருந்து இன்று வரை சுமார் பல மில்லியன் கணக்கிலான தொகை காட்டுத்தீ நிவாரணம் தொடர்பில் சேகரிக்கப்பட்டுள்ளதாக கோஃபவுன்மி ஆஸ்திரேலியா என்னும் அமைப்பு கூறியுள்ளது. நம்மவர்களும், ஆமாம் தமிழ் சமூகத்தினரும் பல வழிகளில் காட்டுத்தீ நிவாரண நிதியை அளித்துள்ளார்கள். ஆனால் சற்று வித்தியாசமாக, காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி தேவைகள் என்னவென்பதை அறிந்து அத்தேவைகளை பொருட்களாக வாங்கி அவர்களுக்கு அங்கு சென்று சமர்ப்பித்து வருகிறார்கள் நம்மவரில் சிலர். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காட்டு தீயணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தீயணைப்பு வீரர்களுக்கும் என உடனடி தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு தமது நண்பர் குழாமில் இருந்து சேகரித்து அவற்றை வாகனங்களிலே எடுத்துச் சென்று வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக பொருட்களாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எவ்வாறு உங்கள் மனதில் உதித்தது என்ற கேள்வியினை கோகுலிடம் கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளிக்கிறார்.
நாங்கள் மெல்பர்னுக்கு விடுமுறைக்கு சென்று விட்டு 30ஆம் தேதி திரும்பி வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பிரின்சஸ் ஹைவே அந்த வழியில் தான் வந்தோம். சவுத் கோஸ்டில் இருக்கிற எல்லா ஊர்களும், மெரிம்புலா, ஈடன், பாம்புலா, நௌரா, அந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். அப்போ காட்டுத்தீ அந்த இடங்களில் தங்கியிருந்து வந்தோம் நாங்கள். அப்போ என்னென்னா, காட்டுத்தீ வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கெல்லாம் வரலை, காட்டுப்பகுதிகளில் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் எங்களோட எண்ணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அவங்கள எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருந்துச்சு. பணம் கொடுக்கறது ஒரு வகையாக இருந்தாலும் வேறு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 31ஆம் தேதி இந்த காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளையும் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எங்களுக்கு முதல்ல பணம் கொடுக்கறது ஒரு வகையான உதவியாக இருந்தாலும் அந்த பணம் போய் சேர்கிறதுக்கு நாள் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம அனுபவத்திலிருந்து நம்ம இப்போ எடுத்துக்காட்டினா, நம்ம சென்னையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஓகே புயல் வந்தப்போ நாகப்பட்டினம் பகுதியில் என்னோடய நண்பர்களுக்கு எவ்வளோ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு பொருளாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படை தேவைக்கான பொருட்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உறுதியாக இருந்துச்சு. அப்போ சுந்தரண்ணனும் அதே தான் சொன்னாங்க. தினகரன் அண்ணனும், ஆமாம் நம்ம ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னப்போ, நாங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் காட்டுத்தீ பகுதிகளில் இருக்கிற முக்கியமாக கவுன்சிலுக்கு முதல்ல தொடர்பு செஞ்சோம்.
ஆனால் காட்டுத்தீ அவலங்களினால் அப்போதுதான் மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களுக்கு சென்று கொண்டிருந்த நேரம். ஆதலால் கவுன்சில் உட்பட பலருக்கும் தேவைப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்கவில்லை.
அவங்க வந்து இப்போ தான் எங்கள் எவாக்குவேஷன் சென்டர்லாம் உருவாக்கியிருக்கோம், இன்னும் மக்கள் வர ஆரம்பிக்கல, வந்தோன்னதான் எங்களுக்கு தகவல் தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களோட அடுத்த தகவலுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலயமா வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன், அதாவது பொதுவாக முக்கியமாக சர்ஃப் லைஃப் சேவிங் கிளப், அவங்க தான் க்ளோஸாக மக்களோட வேலை செய்வாங்க. அதே மாதிரி கவுன்சிலோட அப்டேட்ஸை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் தேவை உடனடியாக அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பார்த்தோம். அதை பார்த்த உடனேயே எங்களுக்கு அது வரைக்கும் எங்களுக்கு எங்கே உதவி செய்யணும்னு நினைப்பு இருந்ததே தவிர அதை எங்கே கொண்டு போய் சரியாக சேர்க்கணும்னு எங்களுக்கு விவரங்கள் இல்லை.
விவரங்கள் எல்லாம் தெரிய வந்தவுடன் என்னென்ன பொருட்களை வாங்குவது, எவ்வாறு பொருட்களை மக்களிடம் இருந்து சேகரிப்பது, எவ்வாறு அவற்றை கொண்டு சென்று சேர்ப்பது போன்ற பல விடயங்களையும் சுந்தர், தினகரன், கோகுல் உட்பட பல நண்பர்கள் ஒன்றாக இருந்து சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் கொடுக்க தொடங்கினார்கள்.
இப்போ வந்து எங்களுக்கு அந்த எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சோன்னா, அப்போ தான் முத முதல்ல முகப்புத்தகம் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக இந்த அறிவிப்பை வெளியில் விட்டோம் நாங்கள். இந்த மாதிரி அதுவும் முக்கியமான பொருட்கள் என்ன நாங்கள் எதுனா, நான் பெரிஷபிள் ஃபுட், அதாவது கிட்டு போகாத உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த டூத் பேஸ்ட், ப்ரஷ் இந்த மாதிரி சானிட்டரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது உடனடி தேவையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி பொருட்களை மட்டும் நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்தோம். மற்ற பொருட்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் இந்த பொருட்களை மட்டும் சேகரித்து எங்களுக்கு வந்து உதவியாக இருந்தது வந்து கயாமா சர்ஃப் லைஃப் சேவிங் கிளப். அங்கே நாங்கள் தொடர்பு கண்டு பேசினப்போ அவங்க வந்து ஆமாம் எங்களுக்கு தேவை இருக்குது, இன்றைக்கி நாங்கள் சனிக்கிழமை வந்து வாங்கிக்கிறோம் அது மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. எங்களுக்கும் வந்து உதவி செஞ்சாங்க, இந்தந்த பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களே எங்களுக்கு சொன்ன நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டாங்க.
சரி, தேவைப்படுகின்ற அந்த உதவி பொருட்களை எங்கே கொண்டு வந்து சேர்ப்பது, அதற்கு ஒரு இடம் தேவையல்லவா?
எங்களுக்கு கலெக்ஷன் சென்டர்னுங்கிறது வீடு தான், தினகரன் ஐயா வீடு தான் கேட்டேன்னா. அவர் சொன்ன உடனே என்னோடய வீடு அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சுந்தரனை வந்து அவங்க கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க, அவங்களும் சொன்னாங்க என்னோடய வீடு கொடுங்கன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீடு தான் முதல்ல நாங்கள் கலெக்ஷன் சென்டராக வச்சுருந்தோம். அப்புறம் அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பொருட்கள் வந்துச்சு, ஒரு கார் அளவுனான காரில் ஃபில் பண்ணுற அளவுக்கு பொருள் வந்துச்சு. அப்போயே நாங்கள் ரொம்ப பெருசாக வெளியில் வந்து சொல்லிக்கலை, ஏன்னா எங்களுக்கு தெரியல உண்மையிலே நாங்கள் கொண்டு போகிற பொருட்கள் தேவைப்படுமா, அங்கே எவ்வளவு தேவைன்னு தெரியல. அதனால் முதற்கட்டமாக அந்த ஒரு காரில் உள்ள பொருட்களை மட்டும் கொண்டு போய் கயாமா சர்ஃப் லைஃப் சேவிங்கில் கொடுத்தோம். அவங்க கொடுத்த வரவேற்பு, அவங்களுக்கு வந்து எவ்வளோ பொருட்கள் தேவைங்கிறது வந்து அப்போ தான் நாங்கள் நேரடியாக எங்கள் கண்களால் பார்க்கும்போது தான் ஓகே இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது போல் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரெண்டாவது கட்டமாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டப்போ தான் வந்து இன்னும் பல பகுதிகளில் பொக்காமில்ஸில் பொதுவாக இஸ்மாயில் அண்ணனோட அவங்களோட வீடு, அதுக்கப்புறம் மகேஷ் கணேசன் அவரோட வீடு, இவங்க வந்து அவங்களே சொன்னாங்க எங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்கெங்கெல்லாம் பொருள் கலெக்ட் பண்ண முடியுமோ நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற இப்படி ஒரு நாலு கலெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம்.
காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக பொருள் உதவி வழங்கி வருகின்ற இந்த குழுவில் ஒருவராக இருக்கும் தினகரன் அவர்கள், நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலேயே அவர்களுக்கு உதவிகள் வழங்குவது தமக்கு கிடைத்ததொரு பெரும் வாய்ப்பென தான் கருதுவதாக கூறுகிறார்.
இங்கே இருக்கிறவங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை செய்யணுங்கிற ஒரு தார்மீக ஒரு எண்ணம் தான் அதோட காரணம். அப்படி நினைக்கும்போது நம்ம கூட இருக்கிற சமூக மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அவங்க ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக வந்து மலைக்கு வேண்டி யாகம் பண்ணுறாங்க, அல்லது வர்ண ஜபம் பண்ணுறாங்க, இப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க, நிறையா தகவல்கள் வருது. மற்ற சில குழுக்கள் வந்து இதெல்லாம் பார்க்காம நேரடியாக உதவி செய்யக்கூடிய குழுக்களை பார்க்க முடியுது. சில கம்யூனிட்டிஸ் அப்படி செய்கிறாங்க, அவங்க எந்த ஒரு விளம்பரமும் தேடாமல் எந்த ஒரு பேனர் கீழேயும் அவங்க இயங்காமல் உதாரணமாக ஒரு பெரிய செக் எழுதி இவ்வளோ பெரிய போஸ்டர் அடித்து அவங்க வர்ற ஒரு பொலிட்டீஷியன் கையில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆர்எஃப்எஸ்க்கு நாங்கள் இவ்வளோ ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வர்றதை பார்க்க முடிஞ்சு. அப்படி பார்க்கும்போது ஏன் நம்ம மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு அடிப்படையில் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருந்தது. அது காரணம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சுயநலம் சார்ந்து தான் இருக்குது. ஒரு பொதுவாக ஒரு நாட்டு நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம எதுவும் செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணுறோம், அல்லது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணுறோம், கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்க உடல் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினச்சி செய்கிறோமே தவிர அபிஷேகமோ என்ன சடங்கு செய்தாலும் அதுக்கு ஒரு பேஸ் நீங்கள் உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருக்கும். அப்போ இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நம்ம வந்து முன்னெடுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யணும், அவங்களுக்கு உடனடியாக தேவைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உதவிங்கிறது நம்ம நேரடியாக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொருள்கள் மூலமாக சென்றடையும் நாங்கள் நம்பினோம்.
கட்டங்களாக உதவி பொருட்களை எடுத்து சென்று அங்கே உதவி தேவைப்பட்டவர்களுக்கு வழங்கிய போது அவர்களின் மனநிலையை இவ்வாறு விவரிக்கிறார் தினகரன்.
அது கொண்டு போனது வந்து அவங்களுக்கு அவங்க உண்மையிலே பார்த்தவங்க அழுதுட்டாங்க அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் வந்து. ஏன்னா அவங்களுக்கு நம்பவே முடியல, கேமா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் வருவாங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க போட்டிருந்த முகநூல் பதிவை பார்த்துட்டு, ஆனால் சிட்னியிலேருந்து அதுவும் வெஸ்டர்ன் சிட்னியிலேருந்து இப்படி ஒரு குழு வந்திருக்குங்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸோ அவங்க பயங்கரமான ஒரு வரவேற்பு எங்களோட குழுவுக்கு.
தான் முன்னர் பெற்ற உதவிகளுக்கு ஒரு பரிகாரமாகவே இக்குழுவுடன் இணைந்து இந்த உதவிகளை செய்வதாக கூறுகிறார் சுந்தர் அவர்கள்.
இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னுட்டு தனிப்பட்ட அனுபவம் தான் இதுக்கு ஒரு உந்துகோலாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், நான் 1983 இலங்கையில் கலவரத்து நேரம் நான் மாத்தலையில் ஒரு ரிஃப்யூஜி கேம்பில் இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இனம் மதம் மொழி இல்லாத மனித நேயத்தோட நிறைய வந்து எங்களுக்கும் எங்களை சார்ந்த குடும்பங்களுக்கும் உதவி செஞ்சாங்க. அதை ஒரு பரிகாரமாக தான் நான் இதை நினைக்கிறேன்.
இங்கு வாழும் பல சமூகத்தவர்களும் காட்டுத்தீ நிவாரண நிதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை தனித்தும் குழுக்களாகவும் பிரிந்து பிரிந்து நிதிகளை உதவிகளை வழங்கி வருகின்றார்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது கோகுல் அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்.
அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்னோட இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம வந்து அப்படி தான் இருக்கோம். நம்மளோட சமூகம் வந்து பிரிஞ்சு எல்லா சமூக அமைப்புகளுமே, இப்போ உள்ள தமிழ் அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து பழைய ஸ்டைல்னு சொல்லலாம். அதாவது இந்த அட்டன்ஸ் அண்ட் சீக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறதுல வந்து ஒரு அலாதி மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம ஒன்று சேரணும், அதாவது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தமிழர்கள் ஒரு குழுவாக ஒன்று சேரணுங்கிறது வந்து எங்களோட பெரிய கனவு.
ஆனால் நீங்கள் கூட உதவிகளை செய்து வருகின்ற ஏதாவதொரு அமைப்பொன்றுடன் இணைந்து இந்த காட்டுத்தீ நிவாரண உதவியை செய்யாது, தனித்து நின்று ஒரு சிறு குழுவாகச் செய்கின்றீர்களே என்ற ஆதங்கத்தை அவர்களிடம் வெளிப்படுத்திய போது
எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த முறையில் உதவி செய்கிறது தான் மக்களுக்கு நேரடியாக போய் சேருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்கள்லாம் வந்து நாங்கள் இந்த கலெக்ஷன் பண்ணுறோம் அந்த கலெக்ஷன் பண்ணுறோம், அதாவது அது ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சியாக வந்துச்சு எல்லாருக்கும். அப்போ நம்ம சரி ஒருத்தவங்க வச்சுருந்தா போகலாம், எங்களுக்கும் என்ன குழப்பம்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம், எத்தனை நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறது, நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணுற அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நாங்கள் 2.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி கயாமலை போய் பொருள் கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நேரடியான பதில் எங்கிட்ட இல்லை. சரியா, ஏன் ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிறது வந்து, இது வந்து என்னை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தமிழர்களும் உள்ளுணர்வோடு செயல்பட வேண்டிய தருணம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.